ஐயா கத்ரா ஜேசு கிருஷ்ணன் அந்தாலும் பேசுகிறேன். நம் இந்த வேலைக்காக, இந்த ஜபம் வேலைக்காகவும், சங்கீத வாசிப்பது வேலைக்காகவும் நம்மளுடைய கண்களை மூடி ஒரு நிமிஷமான ஜபம் செய்வோம். இந்த ஆராதனை தொடக்கத்திற்காக நாம் துதி கீதங்கள் இருந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 24வது பாடலை பாடுவோம். உங்களோட கூட நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்ப்போமானால் சங்கீத புத்தகம் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, இந்த சங்கீத புத்தகம் என்றால் என்ன? சங்கீத புத்தகம் என்றால் அது பாடல் புத்தகம். என்னது? பாடல், கவிதை என்று கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏறக்குறைய இந்த சங்கீத புத்தகத்தை ஒரு 70% மேலே எழுதியது யார் என்றால் சங்கீதக்காரனாகிய தாவித். இவர் யார் என்றால், சங்கீதக்காரனாகி தாவித் யார் என்றால், யூதா தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா. ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் யூதா தேசத்தை ஆண்டவர். சவுல் ராஜாவுக்கு அடுத்தது யூதா தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா யார் என்றால், யார்? தாவித். தாவித்து பார்ப்போமானால் இயேசு கூட அவருடைய அவர் மனிதனாக பிறந்தபோது, அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது தாவீத்தை குறித்து கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. உண்மையாக பார்ப்பேன்னா தாவீத்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்மாதிரியாக கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு அரசர் என்று நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். நல்ல ஒரு அரசர் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம். இப்போ இந்த வேலையில் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீத்து எழுதினா 1வது சங்கீதத்தை 1வது வசனத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியேசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இரண்டாவது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது வசனம், அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான்காவது வசனம், துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஐந்தாவது வசனம், ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆறாவது வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியை அழியும். இப்போ இதோட விளக்கம் நான் பார்ப்போம்னா, ஒன்றாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியேசுக்காரர் உட்கார இடத்தில் உட்காரணும். யார் உட்காரக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள். இப்படியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவிகள் இருக்கிற இடம், இந்த கேலி கிண்டல் இடம் பண்ணுகிறார்கள், தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கர்த்தருக்கு விரோதமான இடத்துல, கர்த்தருக்கு அருவறுப்பான இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களோட கூட சேரக்கூடாது. உட்காருவதில் என்றால் சேரக்கூடாது. இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அதுதான் இந்த முதல் வசனத்தோட அர்த்தம். ரெண்டாவது வசனம் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்னவான்? பாக்கியவான். உண்மையாகவே நாம் பார்ப்போமானால், இந்த காலகட்டத்தில் நாம் அதிகபட்சமாக உலக பிரகாரமாக இந்த செல்போனு, டிவி, ஆடம்பரம், அத்தியாசம், களியாட்டம், கேளிக்கை, இதுபோல் காரியங்களை நம்ம ஈடுபடாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை வாசிப்பது தான். கண்டிப்பாக நம்ம கவனித்து பாருங்கள், நம்மளால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம நிறைய முறை பட்டியல் எடுக்கிறோம். ஒரு வருஷத்தில் வாசித்திட முடியுமா? இரண்டு வருஷத்தில் வாசித்திட முடியுமா? மூன்று வருஷத்தில் வாசித்திட முடியுமா? அப்படிலாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பட்டியல் இட்டு வேதத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். இந்த தருவாயத்தில் ஏறக்குறைய பார்ப்போம்னா, ஒரு 15 நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது அனைகருக்கு. நம்ம கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்மளுடைய நேரத்தை வேதத்தை வாசிப்பதற்கு நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? செலவு செய்வோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணார்? ஆசீர்வதிப்பார். காரணம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது, அதில் யார் பிரியமாக இருக்கிறானோ, யார் வேதத்தில் தியானமாக இருக்கிறானோ அவன் யாரா? பாக்கியவான். பாக்கியவான் என்றால் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். பாக்கியவான்கள் என்றால் நினைதா? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். மூன்றாவது வசனம் பாருங்க, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளே என்ன பண்ணுவானா? தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்னம்மா? இருக்குமா? வாழ்க்கும். எந்த மனுஷன் செய்யக்கூடிய காரியம்லாம் நல்லா இருக்கணும்னா, வேதத்தை யார் வாசிக்கிறாங்களோ, வேதத்தின் மேலே யார் தியானமாக இருக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு யார் பிரியமாக இருக்கிறாங்களோ, அவங்க செய்யக்கூடிய காரியம்தான் எல்லாமே செய்மையாக இருக்கும். எல்லாமே என்னவா இருக்கான்? செய்மையாக இருக்கான். ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாத ஜனங்க, ஆண்டவருடைய சொல்ல கேளாதவங்க, வேதத்தை வாசிக்காதவங்க, அவங்க எப்படி இருக்க மாட்டாங்களா? செய்மையாக என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணப்படுதுன்னா, இதில் சொல்லப்படுகிறது, அவர்கள் இலவுதிராத மரத்தை போல இருப்பார்கள். இலவுதிராத மரத்தை போல், இலவுதிராத மரம் என்றால் அவர்கள் வெறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே செய்மையாக, பச்சை பசையிலன்று என்ன பண்ணுவாங்க? செய்மையாக இருப்பாங்க. ஒலிவ மர கன்றுகளை போல் என்ன பண்ணுவாங்க? செய்மையாக இருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதும் அந்த மரங்களுக்கு நல்ல ஒரு நீரோட்டமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்ப்போமானால் அப்படி தான். தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நீரோட்டம் வந்து பாருங்கள். நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டது, நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டது என்றால் வேதத்தில் யார் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு செய்மை, ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், நான்காவது வசனம், நான்காவது வாசனை என்ன போதிக்கிறது என்றால், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதறை போல என்ன பண்ணாங்க இருப்பார்கள். காற்று பதறடிக்கும் பதறை போல இருப்பார்கள். நம்ம கிராமங்கள்லாம் பார்ப்போம்னா விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்தவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா, காற்று எப்போ வீசும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதிரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அடித்த கதிரை தூத்துவார்கள். அப்போ தூத்தப்படும்போது நல்ல கதிர் ஒரு பக்கம் இருக்கா, பதறை என்ன பண்ணால் தூரமாக போயிட்டு விழுந்துடும். அந்த பதறை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று எரிச்சிடுவாங்க, இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க, விவசாயத்தில் நிலத்தில் போட்டு ஏர் விட்டு என்ன பண்ணுவாங்க, அதை நெல் விவசாய கயனியில் என்ன பண்ணுவாங்க, வீணாக அதை என்ன சொல்லனா எருவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல நெல்லை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நெல்லோ கோதுமையோ அனைத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா உணவுக்காக வச்சுக்குவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அப்படி தான் ஒன்றுத்துக்கும் உபயோகப்பட மாட்டார்கள். யாருன்னா துன்மார்க்கர்கள் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உபயோகப்பட மாட்டார்கள். ஒன்றுக்கும் பதறை போல் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க அனைத்து காரியங்களும் அப்படி தான் இருக்கும். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகப்பட மாட்டாங்க. அவங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். நல்ல கதிரோ தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணப்படும், சேர்க்கப்படும். இதை கவனித்து பாருங்கள். அதை தான் இந்த நான்காவது வசனம் போதிக்கிறது. ஐந்தாவது வசனமா, ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. இந்த ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிறதுனா, துன்மார்க்கள் நியாயத்தீர்ப்பிலும், நியாயத்தீர்ப்பு உண்மையாகவே யாருக்குன்னு பார்ப்போம்னா, உண்மையாகவே இந்த பரிசுத்த வேதகம் என்ன சொல்கிறதுனா, நியாயத்தீர்ப்பு யாருக்கென்றால் துன்மார்க்கருக்கு தான் நியாயத்தீர்ப்பு. துன்மார்க்கருக்கு தான் என்னது நியாயத்தீர்ப்பு. நீதிமானுக்கு என்ன நியாயத்தீர்ப்பு, அவன் தேவனுடைய பிள்ளை. நீதிமான் என்றால் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய கட்டளை கை கொள்வன். இங்கே கவனித்து பாருங்கள், அதுதான் பாவிகளும் துன்மார்க்கருக்கு தான் நியாயத்தீர்ப்பு, நீதிமானுக்கு உண்மையான நியாயத்தீர்ப்பு கிடையாது. அவங்க தேவனுடைய பிள்ளைகள். கட்டளையை நம்ம கை கொள்வோமானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோமானால், ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கை கொண்டு அவர்படி அவருடைய சொல்படி யார் ஒரு மனுஷன் செய்கிறான், அவனுக்கு உண்மையாகவே நியாயத்தீர்ப்பு கிடையாது. இரண்டாம் வருகையில் யாரை நியாயம் செய்ய, எல்லாருமே நியாயம் இருப்பார். ஆனால் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்னவாக இருப்போம், அவருடைய சொந்தக்காரராக இருக்கிறோம், அவரால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எந்த ஒரு மனுஷன் அவருடைய வார்த்தையை கேளலையோ, இந்த வேதத்தை கை கொள்ளலையோ, வேதத்தை படிக்கலையோ, வேதத்தை வாசிக்கலையோ, அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகிற மனுஷர்கள் அனைவருக்கும் என்ன இருக்குதான், நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. ஆறாவது வசனம் கவனித்து பாருங்கள். கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியே என்னவாக இருக்குமா, ஐயோ. இங்கே இந்த ஆறாவது வசனம் உண்மையாக ஒரு அருமையான வசனம். என்ன இருக்கிறது, ஒரு அழகான வசனம். இந்த அழகான வசனமாக இருக்கிறது. ஒரு நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் நீதிமான்கள் வழியை என்ன பண்ணியிருக்கிறாரா, நீதிமான்கள் வழியை என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஏன் நீதிமான்கள் வழி என்றால், இந்த வேதம் சொல்கிறது நீதிமான்கள் வழி என்றால் அது யாருடைய வழினா, அது தேவனுடைய வழி. அது யாருடைய வழிய, அது தேவனுடைய வழி. தேவனுடைய வழியை அறிவது தான் நீதிமான்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு நீதிமான் என்றால் தேவனுடைய வழி. தேவனுடைய வழி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம். என்னது வேதம், தேவனுடைய வழி என்பது என்னது வேதம். வேதத்தை யார் அதிக அதிகமாக வாசிக்கிறாங்களோ, யார் வேதத்தின் தியானமாக இருக்கிறாங்களோ, யார் ஜெபிக்கிறாங்களோ, இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கப்படும் போது இந்த வேதத்தில் தான் என்ன சொல்கிறதுன்னா, தேவனுடைய வழி இருக்கிறது, தேவனுடைய வழி இருக்கிறது. அதனால் நீதிமான்கள் எப்போது வேதத்தில் என்னவாக இருப்பாங்க, நாட்டமாக இருப்பாங்க. அது மேலேயே அவங்களுடைய நோக்கமாக இருப்பாங்க. அதை தியானிப்போதும் அதை வாசிப்போதும் அவங்களுடைய பார்வை அனைத்தும் பரிசுத்த வேதத்தின் மேலே இருக்கும். இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய தியானமும் அனைத்தும் எது மேலே இருக்கணும்னா, இந்த பரிசுத்த வேதத்தின் மேலே என்ன பண்ணுவோம்னா இருக்கணும். நாம் அப்படி இருப்போம்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இன்று நாம் இந்த சங்கீத புத்தகமாகிய ஒன்றாம் அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த ஒன்றாம் அதிகாரத்தினுடைய கரு என்னவென்றால், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு மனுஷனும் வேதத்தை சரியாக வாசிக்கணும், அதை கேட்கணும், அதில் தியானமாக இருக்கணும். அப்படி நாம் தியானமாக இருக்க பட்சத்தில் நம்ம தான் நீர் ஓரங்களில் நடப்பட்ட மரங்களைப் போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே இலவுதிராத பசுமையாக இருக்கும், செழுமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அப்படியாய் வேதத்தில் தியானமாக இருக்கப்படும் பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளே நம்மளுடைய குடும்பத்தை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில் நாம் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜபம் பண்ணுவோம். ஜபம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே, இதோ இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வர 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 என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கை கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக ராஜா. அலுலியோ. சோத்ரம், 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 சோத்ரம். ஆபத்து நாட்களில் நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னேன் தேவனே. அப்படியாக இந்த வேலையை நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. அல்லேலூயா. ஷர வர 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 எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு அரணாக இருக்கிறவரே, எங்களுக்கு மதிலாக இருக்கிறவரே. அல்லேலூயா. வர 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 அருள் 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 அருள்
இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படுத்துகிற ராஜா, நம்மள் ஒன்றுக்கும் ஓய்வுபடாத மனிதர்கள் தேவினே, எல்லாம் உங்களுடைய சித்தத்தில் உள்ளது என் தேவினே, உங்களுடைய பாதப்படியில் உள்ளது என் தேவினே, நம்மள் ஒன்றுக்கும் ஓய்வுபடாத மனிதர்கள் தேவினே, நாங்கள் உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்படுக்கிற ராஜா, அல்லது ரிஷர வர 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 அறிந்தவர்கள் யார் என்று தேவினே, நாங்கள் உணரத்தக்கதான மனிதர்கள் தேவினே, அழகா சோத்திரம் 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 அழகு ரிஷர வர 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 வெளி 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 பாதத்தில் கொடுக்கிற ராஜா, இந்த இல்லத்துடைய பாதத்தில் கொடுக்கிற ராஜா, அலலுயா இயேசுவே உமக்கு நிற்கிற ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களுடைய பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, சபை மக்களை போகக்கூடிய பாத்திர ஒப்படுக்கிற ராஜா, ஊழியக்கார குடும்பங்களுடைய பாத்திர ஒப்படுக்கிற ராஜா, ஊழியத்துக்காக ஒப்படுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாத்திர ஒப்படுக்கிற ராஜா, ஒவ்வொரு சகோதரர்களும் பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, ஒவ்வொரு விசுவாசிகளும் பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, சிறு பிள்ளைகளும் பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, வயதானவர்களும் பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, ஒவ்வொருத்தரும் பாதத்தில் ஒப்படுக்கிற ராஜா, இயேசு நாமத்தினால பேர் பேராக ஒப்படுக்கிற ராஜா, ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா, ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா, இயேசு நாமத்தினால பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா, உம்முடைய மேன்மையான நாமத்தினால பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா, உம்முடைய வல்லமையான நாமத்தினால பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா, ஹல்லேலூயா இயேசுவே, நாங்கள் துரும்பாக இருக்கிறோம் ராஜா, நாங்கள் துரும்பாக இருக்கிறோம் ராஜா, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் துரும்பாக இருக்கிறோம் தேவனே, எங்களை மன்னியம் ராஜா, எங்களை மன்னியம் ராஜா, உமக்கு ரோதமா செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பிராக ராஜா, உமக்கு ரோதமா செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பிராக ராஜா, இயேசுவே மன்னிக்கிறவரே மன்னிக்கிறவரே மன்னிக்கிறவரே, இரக்கமுள்ளவரே இரக்கமுள்ளவரே இரக்கமுள்ளவரே, அலலுரிஷர வர 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 கர்த்தருடைய ஜபம் பரமண்டலத்திற்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுகிற பூமியில செய்யப்படுவதாக, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்திரளும், எங்களை சோதனை கொடுத்தாம தீர்ந்து காத்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையின் நெறிமுறைகளே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.